I think one of the greatest tragedies that we can face is this.
நாம் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய கூடிய பரிதாபம் என்னவென்றால்,
that when we stand at the judgment seat of Christ,
நாம் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுது,
and the Lord shows us how much we missed because we did not trust him.
நாம் அவரிலே நம்பிக்கை வைக்காதபடியினாலே எவ்வளவாய் இழப்பை நாம் சந்திக்கிறோம், எவ்வளவு காரியங்களை நாம் இழந்திருக்கிறோம் என்பதை காண்பிக்கும் பொழுது பரிதாபமாக இருக்கும்.
Whether you lived 60 or 80 years on earth, how much you missed because you did not trust his word.
அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பாதபடியினாலே நீங்கள் 60 வயது வரை வாழ்ந்தாலும் சரி, 80 வயது வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவு காரியங்களை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்பதை அவர் காண்பிக்கும் பொழுது மிகவும் துக்கமாக இருக்கும்.
How much you missed by not obeying his word.
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினாலே எவ்வளவு தூரம் காரியங்களை இழந்திருக்கிறோம் என்பதையும் அவர் காண்பிப்பார்.
How much you missed of what God had for you because you followed your own reason.
உங்கள் சொந்த புத்தியை நீங்கள் நம்பி அதற்கு அதன்படி நடந்தபடினாலே தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற எவ்வளவோ காரியங்களை நீங்கள் இழந்தவர்களாக நிற்கிறீர்களே.
In these days we hear a lot about faith.
இந்த நாட்களிலே நாம் விசுவாசத்தை குறித்து அதிகமாக கேட்கிறோம்.
But mostly it is faith for earthly things.
ஆனால் அதில் அதிகப்படியாக பூமிக்குரிய காரியங்களுக்காக உள்ள விசுவாசத்தை மட்டுமே கேட்கிறோம்.
Well, that's good.
அது நல்லதுதான்.
That God blesses you in an earthly way.
தேவன் பூமிக்குரிய ரீதியிலே உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது.
But like I said yesterday, there are so many atheists and godless people also who are blessed with material things.
நேற்று தினத்திலே நான் சொன்னது போல எத்தனையோ நாத்திகர்களும் தேவனற்றவர்களும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
If we think that money is the mark of God's blessing,
தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் பணம் என்று நாம் எண்ணினால்,
then so many ungodly people and heathen people have also got a lot of money.
எவ்வளவோ தேவனற்றவர்களும் துன்மார்க்கர்களும் எவ்வளவோ நிறைய பணம் வைத்திருக்கிறார்களே.
Our Muslim friends will say that Allah has blessed us with all the oil in the world.
நம்முடைய முஸ்லிம் நண்பர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் உலகத்திலே உள்ள எண்ணெய் வளத்தினாலே எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்வார்கள்.
All the countries Allah has made all the countries dependent on us for oil and we make a lot of money.
அல்லாஹ் உண்டாக்கின எல்லா நாடுகளும் எண்ணெய் வளத்திற்காக எங்கள் நாடுகளையே நம்பி இருக்கிறது, அதன் மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் என்று சொல்கிறார்கள்.
And the same miracles, physical miracles,
அதே போல சரீர பிரகாரமான அற்புதங்கள்,
people Christians say they got in a meeting,
கூட்டங்களிலே நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிற காரியங்கள்,
the Roman Catholics will say they got in Velangani,
Roman Catholics நாங்கள் வேளாங்கண்ணி சென்றோம் அங்கே எங்களுக்கு அற்புதம் நடந்தது என்று சொல்வார்கள்.
And our Hindu friends will say they got it in Tirupati,
நம்முடைய இந்து நண்பர்கள் நான் திருப்பதிக்கு சென்றேன் எனக்கு அற்புதம் கிடைத்தது என்று சொல்வார்கள்.
So all religions claim God has blessed us with money and health.
எல்லா மதங்களிலுமே தேவன் எங்களை பணத்தினாலும் வளத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்வார்கள்.
That is not only a Christian television preacher's prerogative. All the other religions are also preaching it.
ஏதோ கிறிஸ்தவ டெலிவிஷன் பிரசங்காரர்களுக்கு மட்டும் கிடைத்ததான ஒரு உரிமை என்று அல்ல, எல்லா மதங்களிலும் அதை பார்க்கிறோம்.
And if you read through the gospels, Jesus never preached it.
சுவிசேஷங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது எவர்காலம் இயேசு அதை பிரசங்கிக்கவில்லை.
He never said if you follow me you will become rich.
நீ என்னை பின்பற்றினால் நீ ஐஸ்வரியனாவாய் என்று சொல்லவில்லை.
He never said if you follow me you will become healthy.
என்னை பின்பற்றினால் ஆரோக்கியம் கிடைக்கும் என்று சொல்லவில்லை.
He said if you follow me you will have persecution.
என்னை பின்பற்றினால் உனக்கு உபத்திரவம் கிடைக்கும் என்று சொன்னார்.
And the world will hate you.
இந்த உலகம் உங்களை பகைக்கும்.
And they will kill you.
அவர்கள் உங்களை கொல்லுவார்கள்.
Just like they are going to kill me.
என்னை கொலை செய்வது போலவே உங்களையும் கொலை செய்வார்கள்.
But you will have eternal life.
ஆனால் உங்களுக்கு நித்திய வாழ்வு உண்டாகும்.
So through many years of my own life I began to seek God to see what is the unmistakable mark of your blessing.
அநேக ஆண்டுகளாக என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் தேடி இருக்கிறேன், தேவனுடைய ஆசீர்வாதத்தின் தவறாத அடையாளம் என்ன?
It cannot be money because other people have also got money.
பணம் என்று இருக்க முடியாது, ஏனென்றால் மற்ற மக்களும் பணத்தை வைத்திருக்கிறார்கள்.
How do I know whether God has blessed them or God has blessed me?
ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறாரா என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
Because you know the devil told Jesus, I'll give you all the money in the world if you bow down to me.
நீ என்னை வணங்கினால் உலகத்தில் காணப்படுகிற சகல ஐசுரியங்களையும் நான் உனக்கு தருவேன் என்று பிசாசு சொன்னான்.
When he offered the glory of the world to Jesus, that included money.
உலகத்தின் மகிமை என்று சொல்லும் பொழுது பணமும் அதிலே சேர்ந்ததாகும்.
So the devil was telling Jesus, do you want money? Just bow down to me, I'll give you as much as you want.
பணம் வேண்டுமா, என்னை வணங்கிக்கொள், அப்பொழுது உனக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் தருவேன் என்று பிசாசு சொல்கிறான்.
So the devil can also give people money.
ஆகவே பிசாசும் ஜனங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியும்.
So when people get money, how do you know whether God gave it or the devil gave it?
ஜனங்களுக்கு பணம் கிடைக்கும் பொழுது அது தேவன் தான் கொடுத்தாரா பிசாசு கொடுத்தானா என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
There are many things which like that which are whatever God gives the devil duplicates.
தேவன் எதையெல்லாம் கொடுக்கறாரோ அதே காரியத்தை சாத்தானும் கொடுக்க முயற்சிக்கிறான்.
The God sends his angels and the Bible says the devil sends his angels as angels of light.
தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பும் பொழுது பிசாசும் ஒளியின் தூதனாக தம்முடைய தூதர்களை அனுப்புகிறான் என்று வேதம் சொல்கிறது.
And when God's servants preach righteousness,
தேவனுடைய பிள்ளைகள் நீதியை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது
the Bible says,
வேதம் சொல்கிறது,
in 2 Corinthians 11 that the devil's preachers are also preaching righteousness.
2 கொரிந்தியர் 11 ஆம் அதிகாரத்திலே பிசாசுனுடைய தூதர்களும் நீதியை குறித்து பிரசங்கிக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம்.
Have you read that?
அதை வாசித்திருக்கிறீர்களா?
2 Corinthians 11:15 says the devil's preachers are also preaching righteousness.
2 கொரிந்தியர் 11:15 வாசிக்கிறோம் பிசாசுனுடைய தூதர்களும் அதை பிரசங்கிக்கிறார்கள்.
When you hear somebody preaching on righteousness,
யாராவது ஒரு நீதியை பிரசங்கிப்பதை நீங்கள் கேட்கும் பொழுது,
how do you know whether that guy is the devil's preacher or God's preacher?
அவர் பிசாசுனுடைய பிரசங்கியாரா தேவனுடைய பிரசங்கியாரா என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
When I preach righteousness, how do you know whether it's the devil who I am a servant of the devil or a servant of God?
நான் நீதியை பிரசங்கிக்கும் பொழுது நான் தேவனுடைய ஊழியனா பிசாசின் ஊழியனா என்று எப்படி நீங்கள் கண்டுகொள்ள முடியும்?
Because 2 Corinthians 11:15 says the servants of the devil preach righteousness.
ஏனென்றால் 2 கொரிந்தியர் 11:15 பிசாசுனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரரை போல பிரசங்கிக்கிறார் என்று வாசிக்கிறோம்.
There is a righteousness of the law.
நீதியினுடைய பிரமாணத்தினுடைய நீதி ஒன்று என்று ஒன்று இருக்கிறது.
And there's a righteousness of God.
தேவனுடைய நீதி என்றும் ஒன்று உள்ளது.
And the two are as different as hell and heaven.
நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை போல இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு.
When the devil preaches righteousness, it is a legalistic righteousness.
பிசாசு நீதியை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது அது பிரமாணத்துவத்தின் அடிப்படையில் காணப்படுகிற ஒரு நீதியாக இருக்கிறது.
It has always got to do with the externals.
அது எப்பொழுதுமே வெளிப்பிரகாரமான ஒரு வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தினதாக இருக்கும்.
How you look, how you dress, all these things.
எப்படி நீங்கள் காணப்படுகிறீர்கள், எப்படி ஆடை அணிகிறீர்கள்.
When Jesus preached righteousness,
இயேசு நீதியை பிரசங்கிக்கும் பொழுது,
he was talking about a change in the heart.
அவர் உள்ளத்திலே உள்ள மாற்றத்தை குறித்து பிரசங்கிக்கிறார்.
Not on the outside.
வெளிப்பிரகாரமான மாற்றத்தை அல்ல.
Man looks on the outward appearance.
மனிதன் முகத்தை பார்க்கிறான்.
God looks at the heart.
கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்.
And that is the way you can distinguish between the devil's preaching righteousness and God's preaching righteousness.
தேவனுடைய நீதியை பிரசங்கிப்பதற்கும் பிசாசு தன்னுடைய நீதியை பிரசங்கிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை இப்படி தான் நாம் கண்டுபிடிக்கலாம்.
If you don't make this distinction, you will be deceived.
இந்த வித்தியாசத்தை நீங்கள் கண்டுகொள்ளாவிட்டால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள்.
Paul said, I don't want the righteousness of the law.
எனக்கு நீதியின் படி பிரமாணத்தின் படி வருகிற நீதி எனக்கு வேண்டாம் என்று பவுல் சொல்கிறார்.
He said that in Philippians 3.
பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் இது சொல்கிறார்.
Righteousness, Paul doesn't want it.
பவுலுக்கு நீதி வேண்டாமா?
He doesn't want this righteousness of the law.
பிரமாணத்தின் படி வரக்கூடிய நீதி எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறார்.
Because it is an external righteousness.
ஏனென்றால் அது புறம்பாக காணப்படுகிற ஒரு நீதி.
We have it is a righteousness which is put on for the honor of men.
மக்களுடைய கணத்திற்காக போடப்படுகிற ஒரு நீதி.
Paul said, I want a righteousness which is from God.
தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நீதி தான் எனக்கு வேண்டும் என்று பவுல் சொல்கிறார்.
It comes by faith.
விசுவாசத்தின் மூலமாய் வருகிற நீதி.
It is not something I produce.
நானாகவே உண்டாக்குகிற ஒரு நீதி அல்ல.
By faith means it came from God.
விசுவாசத்தின் மூலமாய் வருகிற நீதி என்று சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது.
If I say this light burns by electricity, not by my turning some wheel.
இந்த மின்சார விளக்கானது அது மின்சாரத்தினால் எரிகிறது, நானாகவே ஏதோ சக்கரத்தை சுற்றுவதனால் எரிவதில்லை.
And if the fan runs, it is not because I am turning it, electricity is running it.
மின்சார விசிறிகள் ஏன் சுற்றுகிறது? நான் சுற்றுகிறதுனால அல்ல, அது மின்சாரத்தினாலே சுற்றுகிறது.
In the olden days, before electricity was discovered, the kings used to have servants who used to turn something and make that pankha, the fan, go round and round.
பழைய காலங்களிலே ராஜாவுக்கு மின்சாரம் கண்டுபிடிக்காத நாட்களிலே பங்கா என்கிறதான ஒரு விசிறியை ஒரு மனிதன் வேலைக்காரன் சுற்றி கொண்டே இருப்பான்.
That is a picture of the righteousness of the law.
நியாய பிரமாணத்தினால் வருகிற நீதிக்கு அது ஒப்பாய் இருக்கிறது.
Struggle, struggle, turn, turn,
போராடி
turn,
போராடி
turn.
காலையிலிருந்து மாலை வரை சுற்றி கொண்டே இருக்க
வேண்டும். Sometime you get tired.
அதற்கு பிறகு சோர்வடைந்து விடுவார்.
If your Christian life is like that, that is the righteousness of the law.
உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை இப்படி இருக்குமானால் அது நியாய பிரமாணத்தினாலே வரக்கூடிய நீதியாக இருக்கிறது.
You see how electricity runs this fan, it can go on for days without getting tired.
மின்சாரத்தினாலே சுற்றப்படுகிற காற்றாடிகளை பாருங்கள், அது ஒரு காலம் களைப்படையாது, நாட்கணக்காக சுற்றிக்கொண்டே இருக்கும்.
You don't perspire.
அதன் மூலமாய் வேர்வை வருவதில்லை.
That is a picture of the righteousness of God.
இதுதான் தேவனுடைய நீதியின் அடையாளம்.
The yoke of the law is heavy.
தேவனுடைய
the law, the yoke,
நியாய பிரமாணத்தினுடைய நுகமானது பாரமாக இருக்கிறது.
Jesus said, my yoke is light.
இயேசுவோ,
easy, my burden is light.
என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது என்று இயேசு சொல்கிறார்.
So I want to say, we are living in days of tremendous deception.
ஆகவே நாம் அதிகமாய் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சிக்கப்படக்கூடிய காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
How do you know what is the blessing of God?
தேவனுடைய ஆசீர்வாதம் என்றால் எப்படி கண்டுபிடிப்பது?
If somebody lives for 90 years, can he say, well, God has given me health?
ஒரு மனிதன் 90 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தால் தேவன் அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான்னு சொல்ல முடியுமா?
There is a book called the Guinness Book of World Records.
உலகத்தினுடைய சரித்திரத்தை பதிவு செய்யக்கூடிய கின்னஸ் ரெக்கார்ட் புக் என்று ஒன்று உண்டு.
And I have seen different copies, they publish it every year.
ஒவ்வொரு வருடமும் அதனுடைய பிரதியை வெளியிடுவார்கள், அதை பார்த்திருக்கிறேன்.
And I have many times seen who is the longest living man in the world.
இந்த உலகத்திலேயே நீண்ட வருஷம் உயிர் வாழ்ந்த மனிதன் யார் என்று பார்த்திருக்கிறேன்.
And it's not a Christian.
அவன் கிறிஸ்தவன் அல்ல.
Sometimes it's a Muslim, sometimes it's a Buddhist in Japan.
சில சமயத்திலே முஸ்லீமாக இருப்பார், சில சமயத்திலே ஜப்பானில் இருக்கக்கூடிய புத்த மதத்தினராக இருப்பார்.
He also will say, Buddha has given me long life and health. I'm living up to 115 years of age.
நான் 115 ஆண்டுகள் உயிர் வாழ்கிறேன், புத்தர் எனக்கு நல்ல நீண்ட ஆயுசை கொடுத்திருக்கிறார் என்று அவரும் சொல்லலாம்.
And he's healthy.
ஆரோக்கியமா இருக்கிறார்.
Is health the mark of God's blessing?
ஆரோக்கியம் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமா?
Then how did these people get it who are not Christians?
அப்படி என்றால் கிறிஸ்தவர்களாத இவர்களுக்கு எப்படி நீண்ட ஆயுசு கிடைத்தது?
So I began to seek God and I said, Lord, I want to know the unmistakable mark of your blessing which nobody else can get except a true disciple of Jesus Christ.
ஆண்டவரே, மெய்யான சீஷன் மட்டுமே பெறக்கூடிய ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்ன? வேறு யாரும் அந்த ஆசீர்வாதத்தை மற்ற விதத்தில் பெறக்கூடாது. அப்படி தவறாத அடையாளம் என்ன என்று ஆண்டவரே தேடி
இருக்கிறேன். Because if it is something which other people can also get who are not disciples of Christ, that cannot be the mark of God.
கிறிஸ்துவின் சீஷர் இல்லாதவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் என்று சொன்னால் அது தேவ ஆசீர்வாதத்தின் அடையாளம் அல்ல.
God sends the rain on the unrighteous and the righteous.
நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் தேவன் மழை வர்ஷிக்கப்படுகிறார்.
Earthly blessings many people get.
பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அநேக மக்கள் பெற்றுக் கொள்கிறார்கள்.
And after studying the word of God,
தேவனுடைய வார்த்தையை படித்த பிறகு,
and seeing what God teaches and what Jesus taught,
தேவன் என்ன போதிக்கிறார், இயேசு என்ன போதிக்கிறார் என்பதை நான் பார்த்திருக்கிறேன்.
I have come to this conclusion.
இந்த முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன்.
The unmistakable mark of God's blessing is that he makes you more and more like Jesus Christ.
தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மாறாத அடையாளம் உங்களை அதிகம் அதிகமாக இயேசுவை போல மாற்றும்.
In your heart,
உள்ளத்திலே,
in your character,
உடைய குணாதிசயத்திலே,
more humble,
இன்னும் தாழ்மையாக,
more able to love your enemies,
உடைய விரோதிகளை இன்னும் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம்,
forgive everybody,
எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை,
free from the love of money like Jesus was,
இயேசுவை போலவே பணவாசியிலிருந்து விடுதலை அடைந்த ஒரு வாழ்க்கை,
able to look at every woman with pure eyes,
சுத்தமான கண்களினாலே ஒவ்வொரு ஸ்திரீயும் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை.
When God gives you that, you know that God has blessed you.
இதை தேவன் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்
என்பதை அறிந்து கொள்ளுங்க. Don't be fooled that you got a big house, God blessed you.
பெரிய வீடு கிடைத்த உடனே தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லவேண்டாம்.
There are godless people who got bigger houses than yours.
இதை காட்டிலும் பெரிய வீடுகளை தேவனற்றவர்கள் பெற்றிருக்கிறார்கள்.
Don't be glory in the fact that you got good health. There are godless people who got better health than you.
நல்ல ஆரோக்கியம் கிடைத்திருக்கிறது, ஆகவே தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லவேண்டாம். தேவனற்றவர்கள் எவ்வளவு ஆரோக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள்.
You say God healed you of cancer.
கேன்சர் இருந்து சுகமாக்கினார் என்று சொல்கிறீர்களா?
You study medical history, many doctors will tell you there are many godless people who got healed of cancer.
மருத்துவ சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் தேவனற்ற எத்தனையோ ஜனங்கள் கேன்சரிலே குணமாக்கப்பட்டதை நீங்கள் வாசிக்கலாம்.
They didn't have any faith in God.
அவர்களுக்கு தேவனிடத்தில் விசுவாசம் இல்லை.
They were treated.
அவர்கள் குண சிகிச்சை கொடுக்கப்பட்டது.
The doctors themselves say it's miraculous how these people were healed.
மருத்துவர்களே, இவர்கள் குணமாக்கப்பட்டதே ஒரு பெரிய அற்புதம் என்று சொல்கிறார்கள்.
There are so many wonderful cases.
இப்படி அற்புதமான காரியங்கள் பல காணப்படுகிறது.
The other day I read a story.
இன்னொரு நாளிலே நான் ஒரு கதையை வாசித்தேன்.
Of one Baptist man.
ஒரு பாப்டிஸ்ட் man
who was declared almost totally blind in one eye.
ஒரு கண் முற்றிலுமாய் குருடாகி விட்டது என்று அந்த பாப்டிஸ்ட் மனிதனுக்கு சொன்னார்கள்.
He went to a Roman Catholic shrine and prayed before some saint.
ரோமன் கத்தோலிக்க ஆலயத்துக்கு சென்று ஒரு புனிதருக்கு முன்பாக வேண்டினார்.
A true story, it is reported, his picture was all there.
அவருடைய போட்டோவும் போடப்பட்டிருக்கிறது, உண்மையான கதை.
He was completely healed.
முற்றிலுமாய் குணமாக்கப்பட்டார்.
And he changed his religion from Baptist to Roman Catholic.
பாப்டிஸ்ட் மதத்திலிருந்து ரோமன் கத்தோலிக்க மதத்துக்கு மாறிவிட்டார்.
How do you explain that?
அது எப்படி நாம் விவரித்து சொல்வது?
Did that saint, I don't know what that saint's name is, did he heal him?
அவருடைய அந்த புனிதருடைய பெயர் எனக்கு தெரியவில்லை. அவர் சுகமாக்கினாரா?
That saint is dead and gone long ago. அந்த புனிதர் he has got any part to heal anybody.
எவ்வளவோ ஆண்டுகள் முன்பாக மரித்து கடந்து சென்று விட்டார். அவருக்கு இதிலே பங்கு இருக்கிறதா என்று தெரியவில்லை.
I'll tell you something which no devil can do for you, no saint can do for you.
எந்த பிசாசோ எந்த புனிதரோ உங்களுக்கு செய்ய முடியாத காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Which only the Holy Spirit can do for you.
பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அதை செய்ய முடியும்.
That is to make you like Jesus Christ.
உங்களை இயேசு கிறிஸ்துவைப் போல மாற்றுவது.
The devil can't do that for anybody.
யாருக்குமே பிசாசு அதை செய்ய முடியாது.
He can give people money.
பணத்தை கொடுக்கலாம்.
He can do miracles.
அற்புதங்களை செய்யலாம்.
But he can't make anybody like Jesus Christ.
ஆனால் யாரையும் இயேசுவைப் போல மாற்ற முடியாது.
No religion can make anybody like Jesus Christ.
எந்த ஒரு மதமுமே எந்த ஒரு மனிதனையும் இயேசுவைப் போல மாற்ற முடியாது.
Only the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அதை மாற்ற முடியும்.
So I see that is the unmistakable mark of God's blessing on a person's life.
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவ ஆசீர்வாதம் இருப்பதற்கு தவறாத மாறாத ஒரு அடையாளம் இதுதான்.
When you say God has blessed my children.
என்னுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லும்போது
Don't say they are getting 30,000 rupees a month.
மாதம் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறார் இதை வைத்து நீங்கள் சொல்ல வேண்டாம்.
There are other people who say that Allah and Vishnu and Ganesh have blessed their children with 100,000 rupees a month.
Allah, Vishnu, Ganesha pondavargal avargal 100,000 rupees in maganukku sambalamai kodukkum alavukku aasirvathirukkar endru solugirargal.
Say God has blessed your children when they are becoming like Jesus Christ.
Ungal pillaigal Yesuvai pola maarumbolude devan avargalai aasirvathirukkar endru
solunga. Don't say God has blessed your children because they got married.
திருமணமான உடனே என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டாம்.
India is full of people who are getting married every day.
ஒவ்வொரு நாளும் இந்தியாவானது திருமணமாகிற மக்களினாலே நிறைந்து காணப்படுகிறது.
Do you know how many things, how many areas in which the devil is deceiving Christians left, right and center by saying God has blessed you here, God has blessed you there.
வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் நடுவிலும் எத்தனை கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். தேவனங்களை ஆசீர்வதித்தார் ஆசீர்வதித்தார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
And shall I tell you why?
ஏன் என்று சொல்லட்டுமா?
Because today's Christians,
இன்றைய கிறிஸ்தவர்கள்,
they listen to television preachers more than they read the Bible.
தேவனுடைய வார்த்தையை படிப்பதை காட்டிலும் அதிகமான நேரத்தை டிவி பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
They listen to other preachers and not read the Bible.
மற்ற பிரசங்கியாருக்கு செவி கொடுக்கறளே ஒழிய அவர்கள் வேதத்தை படிப்பதில்லை.
I decided many years ago.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் தீர்மானித்து விட்டேன்.
I will not respect any preacher who cannot show me from the Bible what he preaches.
வேதத்திலிருந்து ஒன்றை காண்பிக்க முடியாத எந்த பிரசங்கியாரும் நான் நம்புவதில்லை என்று சொல்லிவிட்டேன்.
I'll tell you why I don't believe in all these preachers who push people down and make them fall down.
வரிசையாக மக்கள் வர வர அவர்களை கீழே விழச் செய்கிற பிரசங்கர்களை ஏன் நான் நம்புவதில்லை என்று சொல்கிறேன்.
I don't care who he is and I don't care how great he is.
அவர் யாராய் இருந்தாலும் நான் அதை பொருட்படுத்துவதில்லை. எவ்வளவு பெரிய ஆளாய் இருந்தாலும் பரவாயில்லை.
I am not criticizing them. I'm saying I don't believe in them.
நான் அவர்களை நம்புவதில்லை என்று தான் சொல்கிறேன்.
Because when I read the Bible,
நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது
I never once see Jesus pushing anybody down.
ஒரு முறை கூட இயேசு யாரையும் கீழே விழத் தள்ளுகிறதை நான் பார்க்கதே இல்லை.
I always see Jesus lifting people up.
எப்பொழுதுமே இயேசு ஜனங்களை தூக்கி எடுக்கிறதை பார்த்திருக்கிறேன்.
I never see the apostles pushing anybody down.
அப்போஸ்தலர் யாரையும் கீழே விழச் செய்வதை நான் பார்த்ததில்லை.
I see him lifting them up.
அவர்களை தூக்கி விடுகிறதை பார்த்திருக்கிறேன்.
I read the Bible which tells me 1,000 will fall on my left side and 10,000 on my right side, but I will stand up. I will not fall.
வலப்பக்கத்தில் 1,000 பேரும் இடப்பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் நான் எழுந்து நிற்பேன். அது என்னை அணுகாது என்றுதான் என்னுடைய வேதம் சொல்கிறது.
That's what I read in the Bible.
இப்படித்தான் நான் வேதத்திலே வாசிக்கிறேன்.
So let the preachers knock down 1,000 on the left side and 10,000 on my right side. I will still stand up.
ஆகவே என்னுடைய வலப்பக்கத்தில் 1,000 பேரையும் இடப்பக்கத்தில் 10,000 பேரையும் விழத் தள்ளட்டும். நான் எழுந்து நிற்பேன்.
Because I am dwelling in the secret place of the Most High.
ஏனென்றால் நான் உன்னதமானவருடைய மறைவிலே நிற்கிறவன்.
In the shadow of the Almighty.
அவருடைய சர்வவல்லருடைய நிழலிலே நான் தங்கிக் கொண்டிருக்கிறேன்.
And he
அவர்
is able to keep me from falling.
வழுவாதபடி என்னை அவர் காக்கிறவர்.
Do you believe these verses?
இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களா?
Or have you become so spiritually blind that you just accept, oh, great manifestation of power.
யோ பார்த்தீங்களா பரிசுத்தாவுடைய வல்லமை எப்படி விளங்குகிறது என்று சொல்லி நீங்கள் குருட்டுத்தனமாக இதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா?
My dear brothers and sisters.
என் அருமையான சகோதர சகோதரிகளே.
I'll give you one bit of advice if you don't want to be deceived.
நீங்கள் வஞ்சிக்கப்பட கூடாது என்று நீங்கள் விரும்பினால் ஒரு ஆலோசனை சொல்கிறேன்.
If you don't see it in the Bible, forget it.
ஒரு காரியம் நடக்கிறது அது வேதத்தில் நீங்கள் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் அதை அப்படியே மறந்து
விடுங்க. If you don't see it in the life of Jesus.
இயேசுவுடைய வாழ்க்கையிலே ஒன்றை பார்க்காவிட்டால்.
If you don't see it in the ministry of Jesus.
இயேசுவுடைய ஊழியத்திலே ஒன்றை பார்க்காவிட்டால்.
I put a big question mark on it. Is that the Holy Spirit or
some other spirit? இது பரிசுத்த ஆவியானுடைய கிரியையா அல்லது வேறு ஒரு ஆவியின் கிரியையா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியை அங்கே நான் வைக்கிறேன்.
I don't want to fall down.
நான் விழ விரும்பவில்லை.
I want to become like Jesus.
நான் இயேசுவை போல மாற விரும்புகிறேன்.
I want to be more pure in my eyes.
என்னுடைய கண்களில் இன்னும் தூய்மை உள்ளவனாய் மாற விரும்புகிறேன்.
I want to be more pure in my speech that I never lose my temper even once in 365 days in a year.
ஒரு வருஷத்திலே 365 நாட்களும் ஒரு முறை கூட கோபப்படாத ஒரு வாழ்க்கை வாயிலே தூய்மையுள்ள வார்த்தைகள் உள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறேன்.
In matters that concern me where somebody hurts me.
என்னை யாராவது தீமை செய்தால் கோபப்பட மாட்டேன்.
If they spit on my face like Jesus, I must forgive them.
இயேசுவை அடித்தது போல என்னை அடித்து என் மேல் துப்பினால் அவரை மன்னிப்பேன்.
If they call me prince of devils, I must forgive them.
பிசாசுகளின் அதிபதி என்று அவர்கள் என்னை அழைத்தால் நான் மன்னிக்க வேண்டும்.
Not get angry.
கோபப்படக்கூடாது.
But when I see people making money in the name of religion, then like Jesus I must get angry at them.
ஆனால் மதம் என்கிற பெயரிலே பணத்தை சம்பாதிக்கிற மக்களை பார்க்கும் பொழுது இயேசுவைப் போல நானும் கோபப்படுவேன்.
Like Jesus was angry in the temple.
இயேசு தேவாலயத்திலே கோபப்பட்டார்.
But never angry concerning himself.
ஆனால் தன்னுடைய காரியங்களை குறித்து வரும்பொழுது ஒரு காலம் கோபப்படவில்லை.
That is Christ likeness.
இதுதான் கிறிஸ்துவுக்குரிய ஸ்வபாவம்.
He was the friend of sinners.
அவர் பாவிகளின் நண்பர்.
And he exposed religious hypocrites.
மதத்தினுடைய மாய்மால தன்மையை வெளிக்கொண்டு வந்தார்.
I want to be like that.
நான் அப்படி இருக்க விரும்புகிறேன்.
And the more I am like that, I know God is blessing me.
இந்த அளவுக்கு அதிகமாக நான் மாற மாற தேவனை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்வேன்.
That is what I pray for my children, that God will bless them like that.
என்னுடைய பிள்ளைகளையும் இப்படி தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
I am not deceived by all these other claims of blessing, blessing, blessing.
ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய மற்ற காரியங்களினாலே நான் வஞ்சிக்கப்பட மாட்டேன்.
When we have a promise like this, Jesus will supply all your needs.
இயேசு உங்கள் தேவையெல்லாம் சந்திப்பார் என்கிற ஒரு வாக்குத்தத்தம் இங்கே இருக்கும் பொழுது
I am not thinking of my physical need first.
முதலாவதாக என்னுடைய சரீர தேவைகளை நான் நினைப்பதில்லை.
That is Jesus will meet that also.
அதையும் தேவன் இயேசு சந்திப்பார்.
But my spiritual need is more important than my physical need.
என்னுடைய சரீர தேவைகளை காட்டிலும் என்னுடைய ஆவிக்குரிய தேவைகள் மிக முக்கியமானது.
I'll tell you honestly.
நான் நேர்மையாக உங்களுக்கு சொல்கிறேன்.
If I had leprosy,
எனக்கு குஷ்டரோகம் இருந்தால்,
and I had anger in my life,
என்னுடைய வாழ்க்கையில கோபம் இருந்தால்,
I would say, Lord, first get rid of my anger.
ஆண்டவரே, முதலாவது என்னுடைய கோபத்தை நீக்கும் என்று சொல்வேன்.
I honestly say that's what I'll pray to God.
நேர்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதற்காக தான் நான் ஜெபிப்பேன்.
What will you pray if you had leprosy and anger? Which will you ask God to deliver you from first?
உங்களுக்கு தொழுநோய் ஒரு பக்கம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் கோபம் இருக்கிறது. முதலாவது எதற்காக விடுதலை தேடுவீர்கள்?
You may pray for healing from leprosy. I will pray for deliverance from anger.
நீங்கள் குஷ்டரோகம் சுகமாக வேண்டும் என்று ஜெபிப்பீர்கள். நானோ என்னோட கோபத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று ஜெபிப்பேன். ஏன்?
Because leprosy cannot send me to hell.
தொழுநோய் என்னை நரகத்துக்கு அனுப்ப முடியாது.
Anger can send me to hell.
கோபமோ என்னை நரகத்துக்கு அனுப்ப முடியும்.
If I had AIDS,
எனக்கு எய்ட்ஸ் இருக்குமானால்,
and I lusted with my eyes,
கண்களில் இச்சித்துக் கொண்டிருப்பேன்,
I would first pray, Lord, deliver me from the lust of my eyes. AIDS can wait.
நான் முதலாவது ஆண்டவரே, என்னுடைய கண்களை நிச்சயிலிருந்து என்னை விடுதலையாக்கும். எய்ட்ஸ் சற்று காலதாமதமானாலும் பரவாயில்லை என்று தான்.
I know you can heal me from that, but that is second.
எய்ட்ஸ் இருந்து தேவனை குணமாக்க முடியும், அது இரண்டாம் தரம் தான்.
Why?
Yen?
Because AIDS cannot send me to hell.
AIDS வியாதி என்னை நரகத்துக்கு அனுப்ப முடியாது.
But lusting with my eyes can send me to hell.
கண்களால் இச்சிக்கிற காரியம் என்னை நரகத்துக்கு அனுப்பும்.
If you don't believe that, read Matthew chapter 5.
இதை நீங்கள் நம்பவில்லை என்று சொன்னால் மத்தேயு 5 ஆம் அதிகாரத்தை வாசித்து
பாருங்கள். Jesus said, if you lust with your eyes, it's pull out that eye.
உன் கண்களினாலே இச்சிப்பாய் என்று சொன்னால் அந்த கண்களை பிடுங்கிப் போடுகிறேன்.
Better to go to heaven with one eye than go to hell with two eyes.
நரகத்திலே இரண்டு கண்களோடு கூட நரகத்துக்கு போவதை காட்டிலும் ஒற்றை கண்ணாய் பரலோகத்துக்கு போவது நல்லது.
You don't hear preaching about that nowadays.
இந்த நாட்களில் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை நீங்கள் கேட்பதில்லை.
It's very sad.
துக்கமாக இருக்கிறது.
Christendom has drifted away from the Bible.
இன்றைய கிறிஸ்தவமானது வேதத்திலிருந்து வழிவிலகி சென்று விட்டது.
I hear so many preachers in the platforms and television nowadays.
மேடைகளிலேயும் டிவியிலேயும் அநேக பிரசங்கியார்களை நான் பார்க்கிறேன்.
And I never hear preaching on the Sermon on the Mount, Matthew 5, 6 and 7.
மத்தேயு 5, 6, 7 லே உள்ளதான மலை பிரசங்கத்தை குறித்து யாரும் பிரசங்கிப்பதில்லை.
I never hear a sermon that tells me how to be free from the love of money.
பணாசிலிருந்து எப்படி விடுதலை பெற முடியும் என்கிற ஒரு பிரசங்கத்தை
கேட்கிறேன். Sermon that tells me how I can be free from lusting with my eyes.
என்னுடைய கண்களினால் இச்சிக்கிற பாவத்திலிருந்து விடுதலையாவது எப்படி என்கிற பிரசங்கத்தை கேட்பது அரிதாக
இருக்கு. Sexual sin,
பாலியல் சம்பந்தப்பட்டதான பாவத்தின்
விடுதலையாவது
கோபத்திலிருந்து.
No, we don't hear such things.
இப்படிப்பட்ட காரியங்களை கேட்பதில்லை.
We only say God can heal you, God can bless you.
தேவங்களை குணமாக்க முடியும், தேவங்களை ஆசீர்வதிக்க முடியும்.
Well, that's what all the other religions say.
இதுதான் மற்ற மதங்களும் சொல்கிறது.
Materially,
பொருளாதார ஆசீர்வாதங்கள்.
Does God bless us materially?
தேவன் பொருளாதார ரீதியாக நம்மை ஆசீர்வதிக்கிறாரா? கண்டிப்பாக.
I am witness to that.
அதற்கு நான் சாட்சி.
I have sought God's kingdom first for more than 40 years
and 40 ஆண்டுகளுக்கு அதிகமாக
நான் God has blessed me materially also.
40 ஆண்டுகளுக்கு அதிகமாக நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி இருக்கிறேன். தேவன் எனக்கு அதோடு கூட பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்.
But that is secondary.
அது இரண்டாவது தான்.
God has healed me physically, but that is secondary.
சரீர பிரகாரமாக சுகத்தை கொடுத்திருக்கிறார், அது இரண்டாவது தான்.
I'm not saying that we should not ask for physical healing.
நாம் சரீர சுகத்தை கேட்கவே கூடாது என்று சொல்லவில்லை.
And if you are poor, I'm not saying God you should not ask God for a better job, better salary.
நீங்கள் ஏழையாக இருந்தால் நல்ல வேலை வேண்டும், நல்ல சம்பளம் வேண்டும் என்று கேட்பதிலே தவறில்லை.
I'm saying put first things first.
ஆனால் முதலாவது காரியத்தை முதலாவது வையுங்கள் என்று சொல்கிறேன்.
Don't we understand certain things are more important than others?
சில காரியங்கள் மற்ற காரியங்களை விட முக்கியமானது என்று உங்களுக்கு தெரியாதா?
It's like this.
ஒரு உதாரணத்துக்காக,
supposing you got a dog in your home that is sick.
உங்கள் வீட்டிலே நாய் வளர்க்கிறீர்கள், அந்த நாய்க்கு வியாதி வந்துவிட்டது.
A dog whom you love very much.
நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு நாய்.
Will you take that dog to the veterinary hospital?
அந்த நாயை கால்நடை மருத்துவருக்கு எடுத்து செல்வீர்களா?
Before you answer that,
இந்த கேள்வியை கேட்பதற்கு முன்பதாக,
your child is also seriously sick at the same time.
அதே நேரத்தில் உங்களுடைய வீட்டு பிள்ளையும் சீரியஸான வியாதி வந்திருக்கிறது.
Which will you take to the hospital first?
இப்போது முதலாவது எதை யாரை நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்வீர்கள்?
Your child or your dog?
குழந்தையை முதலாவது கூட்டி கொண்டு போவீர்களா அல்லது நாய்க்குட்டியை முதலாவது கூட்டி கொண்டு போவீர்களா?
I hope you will take your child.
குழந்தையை தான் முதலாவது கூட்டி கொண்டு போவீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
I hope you don't love your dog so much that you neglect your child and take the dog to the veterinary hospital.
குழந்தை செத்தாலும் பரவாயில்லை முதலாவது நாயை கூட்டி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அந்த அளவுக்கு யாரும் நாயை நேசிப்பதில்லை என்று நான் நினைக்கிறேன்.
That is the same as when your soul is sick and your body is sick, which are you going to treat first?
அதே போல இப்பொழுது உங்கள் ஆத்மாவிலே ஒரு வியாதி இருக்கிறது உங்களுடைய சரீரத்திலே வியாதி இருக்கிறது எந்த வியாதியை முதலாவது சிகிச்சை கொடுப்பீர்கள்?
How many of you believe that your soul is as much more important than your body as your son is more important than your dog?
எப்படி ஒரு நாயை காட்டிலும் உங்களுடைய மகன் முக்கியமானதோ அதுபோல சரீரத்தை காட்டிலும் ஆத்மாவானது முக்கியம் என்று எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீர்கள்?
I'm not saying don't take your dog to the veterinary hospital.
நாயை கண்டிப்பாக கால்நடை மருத்துவத்துக்கு அழைத்து செல்ல கூடாது என்று சொல்லவில்லை.
Please take your son first.
முதலாவது உங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போங்கள் ஆஸ்பத்திரிக்கு.
Let him get healed first and afterwards we can take care of the dog.
முதலாவது மகனுக்கு சிகிச்சை கொடுத்து அவன் சுகமாகட்டும் அதற்கு பிறகு நாயை கூட்டிக் கொண்டு செல்லுங்கள்.
If the dog dies, let it die. Let the son be healed.
நாய் செத்து போனாலும் பரவாயில்லை முதலாவது மகன் குணமாக்கப்பட வேண்டும்.
I'm sure all of you will do that.
நீங்கள் எல்லாரும் அப்படி செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
If you've got a little bit of sense, that's what you'll do.
உங்களுக்கு சற்று புத்தி இருந்தால் போதும் இப்படி தான் செய்வீர்கள்.
Why don't we see that our soul and body is exactly the same?
இதே போல நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய சரீரம் இருக்கிறது என்று ஏன் நாம் பார்க்க முடியவில்லை?
What a work the devil has done by blinding our eyes to make us think that our body is more important than our soul.
நம்முடைய ஆத்மாவை காட்டிலும் சரீரம் தான் முக்கியமானது என்று நம்பும் அளவுக்கு சாத்தான் எந்தளவாய் நம்முடைய கண்களை குருடாக்கி விட்டான்.
You get leprosy and you get anger and you're more interested in being free from your leprosy.
தொழுநோய் வந்துவிட்டது கோபமும் இருக்கிறது உங்களுக்கு இருக்கிற விருப்பமெல்லாம் தொழுநோய் குணமானால் போதும் கோபம் இருக்கட்டும் என்று எண்ணுகிறீர்கள்.
Leave alone leprosy.
தொழுநோயை விட்டு விடுங்கள்.
You got a backache and you got anger.
ஒரு முதுகுவலி வந்துவிட்டது கோபமும் வந்துவிட்டது.
And you go to 100 healing meetings to be delivered from your backache.
அந்த முதுகுவலி சுகமாவதற்காக நூற்றுக்கணக்கான குணமளிக்கும் கூட்டங்களுக்கு செல்கிறீர்கள் ஒன்றன்
பின் ஒன்றாக. You will touch the television screen like the preacher says to be healed from your backache.
இந்த பிரசங்கியார் இப்பொழுது முதுகுவலி உள்ளவர்கள் எல்லாம் டிவி ஸ்கிரீனை வந்து தொடுங்கள் என்று சொன்னோட நீங்கள் போய் டிவி ஸ்கிரீனை தொடுகிறீர்கள்.
And you're not interested in being delivered from your anger.
ஆனாலும் உங்களுடைய கோபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை ஆவதற்கு விருப்பமில்லை.
Oh, what a work the devil has done in blinding your eyes.
பிசாசு உங்களுடைய கண்களை குருடாக்குவதிலே எவ்வளவு வெற்றியாய் அவன் காரியங்களை செய்து விட்டான் பாருங்கள்.
My dear brothers and sisters,
நர்மையான சகோதர சகோதரிகளே,
I love you and that's why I tell you the truth.
உங்களை நான் நேசிக்கிறேன் ஆகவே தான் சத்தியத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
If I didn't love you,
உங்களை நான் நேசிக்கவில்லை என்றால்
I would preach to you about healing your backache.
நான் உங்கள் முதுகுவலி எப்படி சுகமாக முடியும் என்று பிரசங்கித்துக் கொண்டிருப்பேன்.
How you can get a better house.
நல்ல வீடு உங்களுக்கு எப்படி கிடைக்கும்.
And things like that.
இது போன்ற காரியங்களை தான் பிரசங்கித்துக் கொண்டிருப்பேன்.
And you have such tremendous regret when you stand at the judgment seat of Christ.
அதே சமயத்தில் நீங்கள் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவோ வருத்தம் உண்டாகும்.
I want to be like a doctor.
நான் ஒரு நல்ல மருத்துவரை போல இருக்க விரும்புகிறேன்.
Who gives you a scan and gives you the correct report of your inner condition.
உங்களுடைய உள்ளான நிலையிலே எப்படி இருக்கிறது என்கிற காரியத்தை விளக்கி சொல்ல முடியாக ஒரு ஸ்கேன் எடுத்து அந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல டாக்டரை போல இருக்க விரும்புகிறேன்.
It's a free scan. You don't have to pay for it.
நீங்கள் அதற்காக கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. இது உங்களுக்கு இலவசமாய் வரக்கூடிய ஸ்கேன் ரிப்போர்ட்.
That's why we don't take a collection in our meetings.
ஆகவே தான் நம்முடைய கூட்டங்களிலே காணிக்கை வசூல் செய்வதில்லை.
It's not because we are all very rich that we don't take a
நாங்கள் எல்லாரும் அவ்வளவு பணக்காரர்கள் காணிக்கையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் பணக்காரர்கள் அல்ல.
Our church here consists of poor mill workers.
நம்முடைய இங்குள்ள தூத்துக்குடி சபையில் உள்ளவர்கள் அநேகர் மில்லிலே வேலை செய்கிற மக்களாக இருக்கிறார்கள்.
They sacrificially contribute their money to hire this hall to give you the word.
அவர்கள் தியாகமாக தங்களுடைய பணத்தை கொடுத்து இப்படிப்பட்ட பெரிய மண்டபத்தை வாடகைக்கு பிடித்து வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்று அவர்கள் சிரத்தை எடுத்திருக்கிறார்கள்.
Why they don't take a collection?
ஏன் காணிக்கையை வசூல் செய்வதில்லை?
Because they want to follow Jesus who never took a collection in any of his meetings.
ஒரு காலம் இயேசு தம்முடைய கூட்டங்களிலே காணிக்கை வசூல் செய்யவே இல்லையே அவரை பின்பற்றும்படியாக தான் இப்படி செய்கிறார்கள்.
After he had fed 5000 people,
5000 பேரை போஷித்த பிறகு,
if he had taken a collection, can you imagine how rich he would have become?
அப்போ 5000 பேரை போஷித்த பிறகு காணிக்கை பையை அங்கே கொடுத்திருந்தால் எவ்வளவு காணிக்கை வசூலாகி இருக்கும் தெரியுமா?
If he had taken a collection every time he healed the sick.
ஒவ்வொரு முறையும் வியாதியஸ்தர்களை குணமாக்கின பிறகு காணிக்கை வாங்கியிருந்தால்.
But he never did that.
ஆனால் அப்படி அவர் செய்யவில்லை.
Because he did not come here to make money.
ஏனென்றால் அவர் பணம் சம்பாதிக்க முடியாக வரவில்லை.
He came here to bless people.
ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியாக வந்தார்.
And that is why we follow his example.
ஆகவே தான் நாம் அவருடைய உதாரணத்தை பின்பற்றுகிறோம்.
We are interested in your soul.
உங்களுடைய ஆத்மாவிலே விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறோம்.
Not your money.
உங்களுடைய பணத்திலே அல்ல.
We are interested in helping you to come to a life where you will have no regret when you stand before Jesus Christ.
நியாயாசனத்துக்கு முன்பாக இயேசு கும்பலா நிற்கும் பொழுது வருத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இப்பொழுதே நீங்கள் வரும்படியாக நாங்கள் விரும்புகிறோம்.
I'll tell you another thing.
இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
We're not preaching here to get you to become members of our church.
நம்முடைய எங்களுடைய சபையிலே நீங்கள் எப்படியாவது அங்கத்தினர்கள் ஆக வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த பிரசங்கத்தை செய்யவில்லை.
I preach in many churches in many parts of the world.
இந்த உலகத்தின் பல பகுதிகளிலே பல சபைகளிலே சபை பிரிவுகளிலே நான் போய் பிரசங்கிக்கிறேன்.
And I also have my own churches.
அதே சமயத்தில் எனக்கும் என்னுடைய சொந்த சபைகள் உண்டு.
In 31 years.
31 ஆண்டுகளாக
Since we first started our work,
முதலாவது எங்கள் ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலிருந்து
I have never once asked anyone to join my church.
ஒரு முறை கூட ஒருவரையாவது எங்களுடைய சபையிலே வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று நான் கேட்டதே கிடையாது. ஒரு காலம் இல்லை.
When I meet someone, he says he's going to that church.
நான் ஒருவரை சந்திக்கிறேன், ஐயா நான் இந்த சபைக்கு போய் கொண்டிருக்கிறேன்
என்று அவர் சொன்னார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள்.
Be a disciple of Jesus.
நீங்கள் இயேசுவின் சீஷனாய் இருங்கள்.
I'm not interested in making members of my church.
என்னுடைய சபையிலே உள்ள அங்கத்தினர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக்க முடிய எனக்கு விருப்பமில்லை.
The Lord has commissioned me to go into the world and make disciples of Jesus Christ.
உலகம் முழுவதும் சென்று இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராக்குங்கள் என்ற அந்த கட்டளை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார்.
Not members of my church.
என்னுடைய சபையில் அங்கத்தினர்களாக்கு என்று ஆண்டவர் கொடுக்கவில்லை.
So what am I gaining by telling you the truth?
ஆகவே சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுவதனால எனக்கு என்ன ஆதாயம்?
I don't get money.
எனக்கு பணம் கிடைப்பதில்லை.
I don't get membership in my church.
என் சபை அங்கத்தினர்கள் கூடுவதில்லை.
But my greatest joy is this.
என்னுடைய பெரிய சந்தோஷம் இதுதான்.
That when you stand before the judgment seat of Christ.
நீங்கள் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது
you won't have any regret there.
உங்களுக்கு அங்கே எந்த ஒரு வருத்தமும் உண்டாகாது.
And perhaps you may turn around to me at that day.
அந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் என்னை பார்த்து திரும்பி சொல்லலாம்.
Say thank you brother Zach for telling me the truth.
சத்தியத்தை எனக்கு சொன்னதற்காக சகோதரர் ஜாக் அவர்களே உங்களுக்கு நன்றி என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம்.
I remember once I was speaking to a brother in our church in Bangalore.
ஒருமுறை என்னுடைய எங்களுடைய சபையிலே உள்ள ஒரு சகோதரரிடத்திலே பெங்களூரிலே பேசிக் கொண்டிருந்தேன்.
And if you think I preach hard here, I preach much harder in my own church in Bangalore.
இங்க இவ்வளவு கடினமாய் பேசுகிறீர்கள் என்று நீங்கள் சொன்னால் இதைக் காட்டிலும் அதிக கடினமாய் என்னுடைய சபையிலே பெங்களூரிலே பிரசங்கிப்பேன்.
Because those are my own children.
என்றால் அவர்கள் என்னுடைய சொந்த பிள்ளைகள்.
And I told one of those brothers.
அதிலே ஒரு சகோதரரிடத்திலே சொன்னேன்.
When I preach the word straight to him.
அவரிடத்திலே நேரடியாக வார்த்தையை பிரசங்கித்தேன்.
And he said brother Zach is very hard in his preaching.
சகோதரர் ஜாக் அவர்களே நீங்களுடைய பிரசங்கம் ரொம்ப கடுமையா இருக்கிறதே.
I told him brother.
சகோதரனே.
I don't care what you think about me.
என்னை குறித்து நீங்கள் என்ன எண்ணுகள் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை.
At the judgment seat of Christ you will turn around and thank me for what I preached to you.
நான் இன்றைக்கு உங்களுக்கு பிரசங்கிக்கிற காரியத்திற்காக நியாயாசனத்தில் நின்று நீங்கள் எனக்கு நீங்கள் நன்றி சொல்லுவீர்கள் என்று
சொன்னேன். That is enough for me.
அது எனக்கு போதும்.
I'm not seeking your popularity or your money or anything here.
பிரபலத்தையோ அல்லது பணத்தையோ நாங்க தேடி வரவில்லை.
God has sent me to preach a message to you.
உங்களுக்கு ஒரு செய்தியை பிரசங்கிக்க முடியாக தேவனே அனுப்பி இருக்கிறார்.
And I have to be faithful to that.
அந்த அழைப்புக்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும்.
But you know he discovered the truth of that.
இந்த சத்தியத்தை அவர் கண்டுபிடித்த பிறகு
and he's so grateful to me already. He doesn't have to wait till the judgment seat of Christ.
நியாய தீர்ப்பின் நாளிலே போய் இவருக்கு எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று அவர் காத்திருக்கவில்லை. இப்பொழுதே அவர் எனக்கு நன்றி உள்ளவராக இருக்கிறார்.
So dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
Please remember.
தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
The mark of God's blessing is that you have become a little more like Jesus Christ.
Yes, ஒரு மனிதனுடைய தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் அவன் இயேசு கிறிஸ்துவை போல மாறி
இருப்பான். That means when you look at your life compared to 1 year ago in January 2006.
ஜனவரி மாதம் 2006 ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது
you have become a little more patient.
இன்னும் கொஞ்சம் அதிகமாய் பொறுமையுள்ளவர்களாய் மாறி இருக்கிறீர்கள்.
Not perfect.
இன்னும் பூரணவானாகவில்லை.
A little more humble.
இன்னும் கொஞ்சம் தாழ்மையுள்ளவர்களாய் மாறி
இருக்கிறீர்கள். A little more loving.
இன்னும் கொஞ்சம் அன்புள்ளவர்களாய் மாறி
இருக்கிறீர்கள். A little more free from the love of money.
பண ஆசையிலிருந்து சற்று விலகி இருக்கிறீர்கள்.
More pure in your looking at women.
ஸ்திரீகளை பார்க்கிற விஷயத்தில் இன்னும் சுத்தமாக இருக்கிறீர்கள்.
More pure in your use of the computer and the internet.
நீங்கள் கம்ப்யூட்டரையும் இணையதளத்தையும் பயன்படுத்தும் பொழுது அங்கேயும் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள்.
You need to hear that again. More pure when you look at the internet.
நீங்கள் இன்டர்நெட்டை பார்க்கும் பொழுது அங்கேயும் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள்.
Don't you want that?
இப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாமா?
It doesn't matter if you didn't get a bigger house last year.
போன வருஷத்திலே பெரிய வீடு கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை.
Or you couldn't buy a better scooter or car.
போன வருஷத்திலே ஸ்கூட்டர் வாங்க முடியவில்லையே கார் வாங்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை.
If you became more like Jesus.
இயேசுவை போல இன்னும் அதிகமாய் மாறி இருந்தால்.
If your wife can testify.
உங்களை குறித்து உங்களுடைய மனைவி சாட்சி கொடுக்க கூடுமானால்.
My husband has become more patient.
என்னுடைய கணவன் இன்னும் பொறுமையுள்ளவராய் மாறி விட்டாரே.
He has become more loving and gracious in his words.
என்னுடைய கணவன் அவருடைய வார்த்தைகளிலே அன்பு காணப்படுகிறது. அவர் இன்னும் கிருபையுள்ளவராய் அன்புள்ளவராய் இருக்கிறாரே.
Then God has really blessed you.
அப்படியானால் உண்மையாலுமே தேவன் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்ற அர்த்தம்.
Sister, if your husband can testify.
சகோதரியே உங்களுடைய கணவர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமானால்
my sharp tongued wife has become more gentle in 2006
கூரிய நாவுடையனுடைய மனைவி இப்பொழுது சற்று சாந்தமுள்ளவளாய் மாறி இருக்கிறாளே
then god has blessed you
அப்படியானால் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற அர்த்தம்
don't be deceived with money and property and health and all that
பணம் சொத்து ஆரோக்கியம் என்கிற காரியங்களினாலே நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம்
those things god will give you
அவைகளை தேவன் உங்களுக்கு தருவார்
but those things many other people in the world also get
ஆனால் உலகத்தில் உள்ள மற்ற மக்களும் இதை பெற்றுக் கொள்கிறார்களே
but the transformation into the likeness of jesus christ only the children of god can have
தேவனுடைய பிள்ளைகள் மட்டுமே இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்குப்பாய் மாற முடியும் அவர்கள் மட்டுமே அதை பெற்றுக் கொள்ள முடியும்
i know there are many good people in the world
உலகத்தில் நல்ல மக்கள் இருக்கிறார்
But that is only on the outside.
ஆனால் வெளிப்பிரகாரமாகத்தான்
But the transformation of God's children is on the inside.
ஆனால் தேவ பிள்ளைகளுடைய மறுரூபமானது உள்ளே நடைபெறுகிறது.
You know you can do yoga and control your anger.
நீங்கள் யோகா பயிற்சி செய்து உங்களுடைய கோபத்தை அடக்கலாம்.
I've heard that Gautama Buddha once said
கௌதம புத்தர் ஒருமுறை சொன்னாராம்
somebody came to provoke him to anger
அவரை கோபப்படுத்த முடிய யாரோ அவரிடத்தில் வந்தார்கள்
and he said
அவர் சொன்னார்
you have come 10 years too late you can't make me angry now
நீ 10 வருஷம் தாமதமாய் வந்து விட்டாய் என்னை இப்பொழுது கோபப்படுத்த முடியாது என்று சொன்னாராம்
10 years ago you could have made me angry
10 வருஷத்துக்கு முன்பதாக வந்தால் என்னை கோபப்படுத்தியிருக்கலாம்
he said he got enlightenment
அவருக்கு ஒரு புத்தி தோன்றியது
it's some type of self control
ஒருவிதமான சுய அடக்கம்
யோகா
யோகாவின் மூலமாய்
And with yoga you can control yourself.
யோகாவின் மூலமாக தன்னடக்கத்தை பெறலாம்.
But it's only on the outside.
ஆனால் அது வெளிப்பிரகாரமாக மட்டுமே.
It's not inside.
அது உள்ளே அல்ல.
It's like this laminated wood.
இந்த மரத்திலே லேமினேஷன் செய்கிறார்களே மேலே போய் ஒட்டுகிறார்களே லேமினேஷன் போட்டு அது போல.
It looks like teak.
இதை பார்த்தால் தேக்கு மரத்தை போல இருக்கிறது.
It's not teak.
அது தேக்கு அல்ல.
You scratch it you find it's just plywood underneath.
அதை நீங்கள் தீட்டி பார்த்தால் உள்ளே பார்த்தால் பிளைவுட் தான் இருக்கும்
a lot of christians are like that
अनेक கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறார்கள்
a lot of people in the world are like that
உலகத்திலே பல மக்கள் அப்படி இருக்கிறார்கள்
they look so nice and gentle
மிகவும் சாந்தமா இருக்கிறது போல இருக்கிறார்கள் நல்ல மனிதர்கள் போல இருக்கிறார்கள்
just scratch them and irritate them a little you find it
அதை தேய்ச்சி பாருங்க கொஞ்சம் எரிச்சுருட்டி பாருங்க உண்மையான
only plywood inside
உள்ளே பார்த்தால் பிளைவுட் தான் இருக்கும்
it's not real
அது உண்மை அல்ல
but jesus
ஆனால் இயேசுவோ
he doesn't put a laminate on me and make me look like tea
அவர் என்னை மேலே மட்டும் லேமினேஷன் ஷீட்டை போட்டு தேக்கு மரத்தை போல காட்சியளிக்க அவர் செய்வதில்லை
that is all deception to get honor from men
இவைகளெல்லாம் மனிதனுடைய கனத்தை பெறும்படியாக உள்ள ஏமாற்று வேலை
he changes us inside first
அவர் முதலாவதாக நம்முடைய உள்ளான நிலையிலே மாற்றத்தை கொண்டு வருகிறார்
you remember what jesus said about the coming of the holy spirit
பரிசுத்த ஆவியானவர் வருவதை குறித்து இயேசு சொன்னதை உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா
he said when you are blessed with the holy spirit
பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும் பொழுது
rivers of living water will flow from inside you
உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்
from the innermost being
உள்ளே இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள்
not just on the outside
வெளியே இருந்து மட்டுமல்ல
your life will be changed from inside
உள்ளே இருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும்
you will be able to love your worst enemy from the inside
உங்களுடைய மோசமான எதிரியை கூட உள்ளிருந்து அவர்களை நீங்கள் நேசிக்க முடியும்
you will be able to look at a woman with purity from the inside
ஒரு ஸ்திரியை பார்க்கும்போது உள்ளிருந்து ஒரு சுத்தத்தோடு கூட நீங்கள் பார்க்க முடியும்
in the inside you will not love money
உள்ளே இருந்து நீங்கள் பணத்தை நேசிக்க மாட்டீர்கள்
in the inside you will learn to be generous and good to other people
உள்ளான மனிதனிடத்திலிருந்து நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லவர்களாக உதாரத்துவம் உள்ளவர்களாக இருப்பீர்கள்
That is the mark of God's blessing.
இதுதான் தேவ ஆசீர்வாதத்தின் அடையாளம்.
In Ephesians chapter 1.
எபேசியர் 1 அதிகாரம்.
We read this.
நாம் இதை வாசிக்கிறோம்.
Blessed be the God and Father of our Lord Jesus Christ. Who has blessed us with every spiritual blessing in the heavenly places.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்திருக்கிறார்.
Very important to understand this promise of god very clearly
இந்த தேவ வாக்குத்தத்தத்தை மிகவும் தெளிவாக நாம் விளங்கிக் கொள்வது நல்லது
he doesn't say here god will bless you with every spiritual blessing
தேவன் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்க போகிறார் என்று இல்லை
in christ in the heavenly places every blessing is already mine
கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களிலே ஏற்கனவே எல்லா ஆசீர்வாதங்களும் என்னுடையதாய் மாறி விட்டது
i believe this with all my heart
என் முழு உள்ளத்தோடு கூட இதை நான் நம்புகிறேன்
every blessing of the holy spirit in heavenly places is already mine
உன்னதங்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அது எனக்குரியது
i've just got to go there and take it
நான் அங்கே போய் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான்
it's like if somebody has put 100 crores of rupees into my name in my bank account
என்னுடைய வங்கி கணக்கிலே 100 கோடி ரூபாயை யாராவது போட்டுக்கிறார்கள்
I have to go to the bank and take it.
நான் அந்த வங்கிக்கு சென்று அந்த பணத்தை எடுக்க வேண்டும்.
But I have got to go where the bank is.
ஆனால் வங்கி எங்க இருக்குதோ அங்கே நான் போக வேண்டும்.
And this bank is in the heavenly places, not on earth.
இந்த வங்கி பூமியிலே அல்ல, இது உன்னதங்களிலே இருக்கிறது.
I have to go to the Lord.
நான் ஆண்டவரிடத்தில் போக வேண்டும்.
And the blessings, what does it say? They are spiritual blessings.
இந்த ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்.
Did you read that?
இதை வாசித்தீர்களா?
Now Old Testament was not like this.
பழைய ஏற்பாட்டில் அப்படி அல்ல.
If there was a verse like this in the Old Testament,
இப்படிப்பட்ட ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டில் இருந்ததேயானால்,
it would have read like this.
அது இப்படி தான் இருந்திருக்கும்.
Blessed be the God of Moses.
மோசேயினுடைய பிதாவாகிய தேவனுக்கு மோசேயினுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
Who has blessed us?
அவனை ஆசீர்வதித்திருக்கிறார்.
With every material physical blessing.
சகல பூமிக்குரிய சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்திருக்கிறார்.
In earthly places.
பூமிக்குரிய இடங்களிலே.
In Moses.
மோசேக்குள்ளாக.
That is Old Testament.
அதான் பழைய ஏற்பாட்டு வசனம்.
That God has blessed us with health and money. It's all in Deuteronomy 28. Everything is there.
உபாகமம் 28 ஆம் அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். பூமிக்குரிய ஆரோக்கியம், பூமிக்குரிய வளம், ஆசீர்வாதம்.
Children, money,
பிள்ளைகள், பணம், சொத்து, நிலம்.
Prospering business.
வியாபாரத்திலே ஒரு பெருக்கம்.
All the enemies defeated.
எல்லா சத்துருக்களும் தோற்கடிக்கப்படுகிறார்கள்.
Who are the enemies?
சத்துருக்கள் யார்?
Human beings.
மனுஷர்கள்.
Philistines.
பெலிஸ்தியர்.
Midianites.
கிபியோனியர்.
Canaanites.
கானானியர்.
Syrians. All these enemies of Israel.
இப்படி இஸ்ரவேலுடைய விரோதிகள் சிரியர்கள்.
But in the heavenly places.
ஆனால் உன்னதங்களிலே.
I don't have any earthly enemies.
பூமிக்குரிய விரோதிகள் அங்கே இல்லை.
My neighbor is not my enemy.
என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய விரோதி அல்ல.
My relative is not my enemy.
என்னுடைய சொந்தக்காரர் எனக்கு எதிரி அல்ல.
That Hindu man is not my enemy.
அந்த இந்து மனிதர் என்னுடைய எதிரி அல்ல.
That Muslim is not my enemy.
அந்த முஸ்லிம் மனிதர் எனக்கு எதிரி அல்ல.
I don't have any enemies on earth in the heavenly places.
அந்த உன்னதங்களிலே எனக்கு எந்த பூமிக்குரிய எந்த ஒரு எதிரியும் அங்க இல்லை.
I love all of them.
நான் அவர்கள் எல்லாரையும் நேசிக்கிறேன்.
But I've got some other type of enemies in the heavenly places.
ஆனால் உன்னதங்களிலே எனக்கு வேறு விதமான எதிரிகள் இருக்கிறார்கள்.
They are the demons.
அவர்கள் தான் பிசாசுகள்.
They are the forces of evil.
தீமையான சக்திகள்.
And those are the ones I fight and defeat.
அவைகளுக்கு விரோதமாக நான் போராடி அவர்களை தோற்கடிக்க செய்ய வேண்டும்.
They are the ones I'm going to put under my feet.
அவர்களை நான் காலுக்கு கீழாக போட்டு மிதிக்க வேண்டும்.
Demons of lust and demons of anger.
இச்சைகளின் பிசாசு, கோபத்தின் பிசாசு.
Demons of bitterness.
கசப்பின் பிசாசு.
All types of demons that seek to pollute my life.
என்னுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைக்கக்கூடிய அத்தனை பிசாசுகளும்.
They are going to be under my feet.
அவர்கள் எல்லாம் என்னுடைய பாதங்களுக்கு கீழே இருக்க போகிறது.
Because my savior Jesus Christ conquered all of them on the cross.
என்னுடைய இரட்சகராய் இயேசு கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் மேற்கொண்டு விட்டார்.
Those are the only enemies I fight in my life.
என்னுடைய வாழ்க்கையில் நான் போராடுகிற சத்துருக்கள் என்று சொன்னால் அவர்கள் மட்டுமே.
And if you are conquering those enemies,
இந்த சத்துருக்களை நீங்கள் மேற்கொண்டிருந்தால்,
God is really blessing you.
உண்மையாலுமே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.
If you are not conquering those enemies,
இந்த சத்துருக்களை நீங்கள் மேற்கொள்ளாவிட்டால்,
you can say, oh God has blessed me in so many earthly things.
ஆண்டவர் என்னை பல பூமிக்குரிய ஆசீர்வாதங்களில் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால்,
then you must say,
அப்படியானால் நீங்கள் சொல்ல வேண்டும்,
blessed be the God of Moses.
மோசேயினுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
Who has blessed me with physical health.
அவர் சரீர ஆரோக்கியத்தினாலே ஆசீர்வதித்திருக்கிறார்.
And blessed my children with physical health.
என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார்.
And blessed me with good house and lands and property.
நல்ல வீட்டையும் சொத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார்.
And given me a good job.
நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார்.
Blessed be the God of Moses.
மோசேயினுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
Who has blessed my business so much.
என்னுடைய வியாபாரத்தை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார்.
I am making so much profit in my business because of the God of Moses.
மோசேயினுடைய தேவனாலே என்னுடைய தொழிலில் எவ்வளவு ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓடுகிறது.
Brother,
சகோதரனே,
you should be living in the Old Testament.
நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்.
Your Bible should be Genesis to Malachi, full stop.
வேதாகமம் ஆதியாகமம் முதல் மல்கியா வரை, அதோட முற்றுப்புள்ளி.
Shall I tell you the good news?
நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லட்டுமா?
Do you know that Jesus Christ has already come to the earth?
ஏற்கனவே இயேசு கிறிஸ்து வந்து விட்டார்னு உங்களுக்கு தெரியுமா?
That he has abolished the old covenant.
பழைய உடன்படிக்கையை அவர் நிராகரித்து விட்டார்னு தெரியுமா?
That he has established a new covenant.
புது உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார்னு உங்களுக்கு தெரியுமா?
And in the new covenant,
புது உடன்படிக்கையில்
we are blessed with every spiritual blessing.
சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். உன்னதத்தில் உள்ள
ஆசீர்வாதங்கள்
கிறிஸ்துவுக்குள்ளாக.
But you say,
ஆனா நீங்க என்ன சொல்றீங்க?
Don't we need health to live on this earth?
இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஆரோக்கியம் வேண்டாமா? தேவைதான்.
And God will give you enough of that.
தேவன் போதுமான அளவு ஆரோக்கியத்தை தருவார்.
And don't you need money to live on the earth?
பூமியிலே வாழ வேண்டும் என்றால் பணம் தேவையில்லையா?
Sure, even Jesus needed money.
இயேசுக்கே பணம் தேவைப்பட்டது.
Paul also needed money.
பவுலுக்கும் பணம் தேவைப்பட்டது.
But he gave them enough for their earthly needs.
ஆனால் பூமிக்குரிய போதுமான தேவைகளை இயேசு தேவன் கொடுத்தார்.
He didn't make that the sign of their blessing.
அதை ஆசீர்வாதத்தின் அடையாளமாக மாற்றவில்லை.
God will heal your dog, but he wants to heal your son first.
உங்கள் நாயை குணமாக்குவார், முதலாவது உங்களுடைய மகனை குணமாக்க விரும்புகிறார்.
That's what I'm saying.
அதைத்தான் நான் சொல்கிறேன்.
Don't keep on praying, fasting and praying for the healing of your dog when your son is dying.
உங்களுடைய மகனோ மரித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் நாயினுடைய சுகத்துக்காக உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்க
வேண்டாம். Don't you think it is absolutely foolish you spend 3 days fasting and praying for your sick dog when your son is dying of a serious disease?
உங்களுடைய மகன் கொடூரமான வியாதியினாலே பீடிக்கப்பட்டு மரித்துக் கொண்டிருக்கும் தருவாயிலே நீங்களோ நாய்க்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உபவாசம் எடுத்து ஜெபித்துக்
கொண்டிருக்கிறீர்கள். How many of you will be so foolish?
உங்களில் எத்தனை பேர் இப்படி புத்தியீனமாக இருப்பீர்கள்?
Fasting and praying for your sick dog when your son is dying.
உங்களுடைய மகன் மரித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்களோ நோயுற்ற நாய்க்காக உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
What am I meaning by that parable?
இந்த உவமையில் நான் என்ன சொல்கிறேன்?
You got so much sin in your heart and you're praying and fasting for your healing of physical sickness.
உங்கள் ஆத்மாவில் எவ்வளவு பாவம் இருக்கிறது ஆனால் நீங்கள் சரீர சுகத்துக்காக உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
Why don't you fast and pray for overcoming sin in your life?
உங்கள் வாழ்க்கையிலே பாவத்தை மேற்கொள்வதற்காக ஏன் உபவாசித்து ஜெபிக்க கூடாது?
No sickness will send you to hell. Let me tell you that.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த ஒரு வியாதியும் உங்களை நரகத்துக்கு அனுப்ப முடியாது.
Nobody will go to hell because they got cancer.
கேன்சர் வியாதி வந்தபடினால யாரும் நரகத்துக்கு போவதில்லை.
Nobody will go to hell because they had a backache.
யாரோ ஒருவருக்கு முதுகுவலி வந்துவிட்டபடினால அவர் நரகத்துக்கு போவதில்லை.
Nobody will go to hell because they had leprosy or tuberculosis or anything.
தொழுநோயோ டிபி வியாதியோ வந்தபடினால யாரும் நரகத்துக்கு போக போவதில்லை.
But I'll tell you the things that can send you to hell.
ஆனா நரகத்துக்கு உங்களை அனுப்பக்கூடிய காரியங்களை சொல்கிறேன்.
Let me read to you.
நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்.
Galatians 5:19.
கலாத்தியர் 5 ஆம் அதிகாரம் 19 ஆம் வசனம்.
21.
19 21 வசனங்கள்.
Immorality.
விபச்சாரம்.
Impurity.
வேசித்தனம்.
Sensuality.
காமவிகாரம். அசுத்தம்.
Idolatry.
விக்கிரகாராதனை.
Sorcery.
பில்லிசூனியம்.
Enmities against other people.
மற்றவர்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பகைகள்.
Strife. Fighting with people.
சண்டை போடுதல். விரோதம்.
Jealousy.
வைராக்கியம்.
Outbursts of anger.
கோபங்கள்.
Disputes.
சண்டைகள்.
Dissensions.
பிரிவினைகள்.
Factions.
மார்க்கபேதங்கள்.
Envy.
பொறாமைகள்.
Getting drunk.
குடி. வெறி.
Carousing.
கொலைகள். களியாட்டுகள்.
I tell you, I have warned you that those who practice these things will never get into God's kingdom.
இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன்.
But
ஆனால்
if you have overcome these things,
இவைகளை நீங்கள் மேற்கொண்டு விட்டால்,
and you got cancer,
உங்களுக்கு கேன்சர் இருந்தால்,
and tuberculosis,
TB
and leprosy,
தொழுநோய் இருந்தால்,
and AIDS
வியாதி இருந்தால்,
you will still get into God's kingdom.
தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீங்கள் போக முடியும்.
I hope you will see at least tonight which is more serious.
எது மிகவும் கொடிய காரியம் என்பதை இன்று இரவாவது நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
You won't find many preachers telling you that.
அநேக பிரசங்கர்கள் இதை உங்களுக்கு சொல்வதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள்.
These are the things God's word says you will not inherit God's kingdom if you live in these things.
இவ்விதமான காரியங்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது.
I'll tell you honestly, I'm not interested in living a long life on the earth.
நான் நேர்மையாக சொல்கிறேன், நீண்ட நாட்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு
இல்லை. I'm not interested in living a grand comfortable life on this earth.
இந்த பூமியிலே சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு இல்லை.
I'm interested in fulfilling the will of God before I leave this earth.
நான் இந்த பூமியை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பதாக தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று
விரும்புகிறேன். I'm interested in becoming a blessing to the maximum number of people to lead them to a life of victory before I leave this earth.
இந்த பூமியை விட்டு கடந்து செல்லும் பொழுது எவ்வளவு அதிகமான மக்களை தேவ வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ள நடத்த முடியுமோ அப்படி நடத்த விரும்புகிறேன்.
If I have a backache, I'll say, Lord, if you want to heal it, but let me lead people to victory. That is more important for me.
எனக்கு முதுகுவலி வந்தால் ஆண்டவரே என்னை சுகமாக்கும், ஆனாலும் அதே காட்டிலும் அதிகமாக ஆண்டவரே மக்களுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை நான் பிரசங்கிக்க வேண்டும்.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
don't let the devil rob you of a sense of what is important in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம் என்ன என்கிற அந்த அறிவை உங்களை விட்டு பிசாசு எடுத்து போட வேண்டாம்.
God can supply all your need in Jesus.
இயேசுவுக்குள்ளாக உங்கள் தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்க முடியும்.
Philippians 4:19.
பிலிப்பியர் 4:19.
See what it says.
அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க.
The verse we have got there.
இங்கே பின்னால் நாம் எழுதியிருக்கிறோம்.
My God will supply all your need according to his riches in glory in Christ Jesus.
என் தேவன் தம்முடைய ஐசுரத்தின்படியே உங்கள் தேவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். குறைவெல்லாம் நிறைவாக்குவார்.
What are the riches in glory?
மகிமையிலே உள்ள ஐசுரியம் என்ன?
It's not rupees and paisa and lands and property.
Rupayo paisavo nilamo sotto alla.
Those are riches on earth.
அவைகளெல்லாம் பூமிக்குரிய ஐஸ்வர்யம்.
Did you read the verse carefully?
இந்த வசனத்தை கவனமாய் வாசித்தீர்கள்.
My God will supply your needs according to his riches in glory.
என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார்.
That's not money.
அது பணம் அல்ல.
That's not even physical health.
அது ஆரோக்கிய சரீர ஆரோக்கியம் கூட அல்ல.
It is humility.
தாழ்மை.
It's love.
அன்பு.
It's goodness.
நன்மை.
It's forgiveness.
தயவு. மன்னிப்பு.
It's gentleness.
சாந்த குணம்.
It's joy.
சந்தோஷம்.
It's peace.
சமாதானம்.
It's faith.
விசுவாசம்.
When you get these things,
இவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது,
the other things will be added to you.
மற்ற காரியங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
Jesus said, seek first His righteousness.
முதலாவது அவருடைய நீதியை தேடுங்கள் என்று இயேசு சொன்னார்.
Not the righteousness of the law just to show other people.
மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியாக நியாயப்பிரமாணத்திலே வரக்கூடிய வெளிப்பிரகாரமான நீதி அல்ல.
His righteousness.
அவருடைய நீதியை முதலாவது தேடுங்கள்.
That is the life of Jesus in your heart.
இதுதான் இயேசு உங்கள் உள்ளத்திலே காணப்படுகிற இயேசுனுடைய வாழ்க்கை ஜீவன்.
And God will give you enough clothes to wear.
உங்கள் நீங்கள் உடுத்துவதற்கு போதுமான ஆடைகளை தருவார்.
He'll give you a house to live.
வாழ்வதற்கு ஒரு வீட்டை தருவார்.
He'll give you food to eat.
சாப்பிடுவதற்கு ஆகாரத்தை தருவார்.
He'll give your children a job.
உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு வேலையை தருவார்.
So that they can buy clothes and food for themselves.
அவர்களும் தங்களுக்கென்று ஆடையை வாங்கும்படியாகவும் ஆகாரத்தை வாங்கும்படியாகவும்.
When they get married,
அவர்களுக்கு திருமணமாகும்
போது God will give them good wives.
அவர் நல்ல மனைவிகளை தருவார்.
And God will bless your grandchildren.
உங்களுடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார்.
That they will get a job.
அவர்கள் வேலை கிடைக்கும்.
They will get food to eat.
அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஆகாரம் கிடைக்கும்.
They will get clothes.
அவர்களுக்கு உடுத்துவதற்கு ஆடை கிடைக்கும்.
What more do you want?
Because
you sought his righteousness first.
நீங்கள் முதலாவது அவருடைய நீதியை தேடினபடினாலே தேவன் உங்களை எல்லாம் கொடுக்கிறார்.
I believe that.
நான் அதை நம்புகிறேன்.
I believe that if I seek God's righteousness first in my life, all these other things will be added to me.
என்னுடைய வாழ்க்கையில முதலாவது தேவனுடைய நீதியை தேடும் பொழுது இவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும் என்று நான் நம்புகிறேன்.
But I don't have to spend my time praying for these other things.
மற்ற காரியங்களுக்காக ஜெபித்து என்னுடைய நேரத்தை நான் செலவு செய்ய தேவையில்லை.
Added.
எல்லாம் சேர்க்கப்படுகிறது.
These are all byproducts of seeking God's kingdom.
தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுவதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பக்கத்திலே கிடைக்கக்கூடிய பொருட்கள்.
David said in Psalm 37:25.
சங்கீதம் 37:25 தாவீது சொல்கிறார்.
37:25. He said, I'm an old man now.
நான் இப்பொழுது முதிர் வயதாகி விட்டது.
He died when he was 70.
அவர் 70 வயதா இருக்கும்போது மரித்தார்.
Maybe he wrote it when he was 67 or 68.
67 68 வயதா இருக்கும்போது அவர் எழுதியிருக்கலாம்.
He said, once I was young.
நான் இளைஞனா இருந்தேன்.
Now I'm an old man.
முதிர் வயதா உள்ளவன மானேன்.
But let me give you my testimony. He said,
என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Till today I have never seen a righteous man forsaken by God.
இன்றுவரை நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை.
I have never seen his children having to beg for bread.
அவனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக இறந்து திரிகிறதை பிச்சை எடுப்பதை பார்த்ததில்லை.
I've never seen his grandchildren begging for bread.
அவருடைய பேரப்பிள்ளைகள் அப்பத்துக்காக பிச்சை எடுப்பதை நான் பார்த்ததில்லை.
Do you want God to bless your children and your grandchildren?
உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பேரப்பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா?
Be a righteous man.
நீதிமானாயிருங்கள்.
Don't cheat anybody.
யாரையும் ஏமாற்ற வேண்டாம்.
Pay your taxes.
உங்களுடைய வரி பணத்தை செலுத்துங்கள்.
Don't get into debt to anybody.
யாரிடத்திலும் கடன் பட வேண்டாம்.
I'm 67 years old.
நான் 67 வயதாக இருக்கிறேன் இப்பொழுது.
When I started serving the Lord 40 years ago, I had a very good job in the Navy and I gave it up.
கப்பற்படையில் நல்ல ஒரு வேலை இருந்தது, அதை நான் ராஜினாமா செய்தேன்.
I decided to trust the Lord for my needs. அதுக்கு
பிறகு என்னுடைய தேவைகளுக்காக ஆண்டவரை நம்ப ஆரம்பித்தேன்.
I used to work in the poor villages in Tamil Nadu.
தமிழ்நாட்டில் உள்ள ஏழை கிராமங்களிலே ஊழியம் செய்தேன்.
1967
ஆண்டு.
And then among students.
பிறகு மாணவர்கள் மத்தியில் ஊழியம் செய்தேன்.
They could not give me much money.
அவர்களெல்லாம் எனக்கு அதிகமான பணத்தை எல்லாம் கொடுக்க முடியவில்லை. மாணவர்கள்,
poor villagers,
ஏழை கிராமவாசிகள்.
And my wife and I struggled.
நானும் என் மனைவியும் எவ்வளவு போராடினோம்.
But I'll tell you something.
ஆனால் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
67 years.
67 ஆண்டுகள்.
I have never been in debt for one day.
ஒரு நாள் கூட நான் கடனிலே வாழ்ந்ததே இல்லை.
I never had to go to anybody to borrow money.
யாரிடத்திலேயும் போய் எனக்கு பணம் தாருங்கள் என்று கேட்க தேவையே இல்லை.
You know why?
ஏன் தெரியுமா?
Because my savior was also poor when he was on earth.
என்னுடைய இரட்சகர் இந்த பூமியிலே இருக்கும்போது அவரும் ஒரு ஏழையாக இருந்தார்.
And I cannot imagine Jesus going to somebody and saying, can you please lend me some money today?
Yesu innoru varathile poi enakku konjam panam kadanaga kodungal endru ketpadhe ennale enni paarkka mudiyadhu.
My heavenly father let me down, so please can you give me some money?
Enne paraloga pidane kai vittu vittar agave enakku konjam panam kodungal endru Yesu ketirundhaar.
I cannot imagine Jesus saying that.
Yesu ipdi solluvadhu ennale naan karpanai seidhe paarkka mudiyadhu.
I said, Lord, I may be poor but I'm a servant of God.
Andavare naan eeyaa irundhalum naan devudeya unnadamana devudeya ooliyakkaar.
I will never go to a man and tell him my need.
ஒரு காலம் எந்த மனிதரிடத்திலும் போய் என்னுடைய தேவையை சொல்ல மாட்டேன்.
I'll never have to go to a man and say, my heavenly father, let me down, can you please lend me some money?
என்னுடைய பரலோக தகப்பன் என்னை கைவிட்டு விட்டாராகவே எனக்கு கொஞ்சம் பணம் கடனாய் கொடுக்கிறீர்களா என்று கேட்க மாட்டேன்.
And I never had to do it.
அதை நான் செய்ய தேவையில்லாதிருந்தது.
I sought God's righteousness.
தேவனுடைய நீதியை நான் தேடினேன்.
When you come to my age,
என்னுடைய வயதுக்கு நீங்கள் வரும்பொழுது,
I hope you live much longer than me.
என்னைக் காட்டிலும் அதிக வயதை நீங்கள் வாழ்வீர்கள் என்று நான்
நம்புகிறேன். But when you come to the end of your life,
அல்லது உங்கள் வாழ்க்கையின் முடிவிலே நீங்கள் வரும்பொழுது,
you should be able to be a testimony.
நீங்கள் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும்.
I have sought God's kingdom first.
நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி நீதியை தேடினேன்.
I never had to borrow from people.
நான் ஜனங்களிடத்திலே கடன் வாங்க தேவையில்லாதிருந்தது.
God gave me enough for my needs.
என்னுடைய தேவைகளுக்கு போதுமானவற்றை தேவன் கொடுத்தார்.
But I lived within my income.
ஆனால் என்னுடைய வருமானத்துக்குள்ளாக நான் வாழ ஆரம்பித்தேன்.
You can't say God will supply all my needs and I keep on spending lavishly whatever he gives me.
தேவன் தேவையெல்லாம் சந்திப்பார் என்று சொல்லிக்கொண்டு நீங்களோ உதாரித்தனமாய் பணத்தை செலவு செய்து கொண்டிருக்க முடியாது.
No.
இல்லை.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
God is a good God.
தேவன் நல்ல தேவன்.
And you and I, if you are Christians, you must be a living testimony to this ungodly generation that our heavenly Father cares for us.
நீங்களும் நானும் கிறிஸ்துவாக இருந்தால் நம்மை சுற்றிலும் காணப்படுகிற தேவனற்ற புறஜாதி மக்களுக்கு எங்கள் பரமபிதா எங்களை கவனிக்கிறார், பராமரிக்கிறார் என்பதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும்.
And anything that hinders you from serving the Lord,
தேவனுக்கு ஊழியம் செய்ய இதெல்லாம் உங்களுக்கு தடையா இருக்கிறதோ,
ask God to deliver you from it.
அதிலிருந்து விடுதலை ஆக்க முடியாத தேவனிடத்தில் கேளுங்கள்.
If you've got a sickness,
உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குமேனால்,
that's hindering you from living for God,
தேவனுக்கென்று வாழ்வதற்கு அந்த வியாதி தடையா இருக்குமானால்,
ask God to heal you completely.
ஆண்டவரே முழுமையான குணமாக்கும் என்று கேளுங்கள்.
I remember my wife and I used to live in Vellore.
நானும் என்னுடைய மனைவி வெள்ளூரிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
1971
1972 நான் மாத்திரையில் உட்கொள்வேன்.
Had this pump to pray spray into my mouth so often.
நான் இன்ஹேலரை பயன்படுத்தினேன், அடிக்கடி அதை பயன்படுத்த வேண்டியதா இருந்தது.
And people told me,
ஜனங்கள் சொன்னார்கள்,
brother you can't live in Bangalore.
நீங்கள் பெங்களூரில் வாழ முடியாது சகோதரர்.
This is the worst place in India for asthma sufferers.
ஆஸ்துமா வியாதியிலே கஷ்டப்படுகிறவர்களுக்கு மோசமான இடம் இருக்குமானால் பெங்களூர் தான் என்று சொன்னார்கள்.
Well, but I thought God led me there.
தேவன் என்னை நடத்தினார் அங்கே.
But I knew what I had to do.
நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிந்தேன்.
I searched my heart.
என் இதயத்தை ஆராய்ந்து பார்த்தேன்.
Am I in unrest about something?
ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து இளைப்பாறுதல் இல்லாமல்
இருக்கிறேன். I want to cast my anxieties on the Lord.
என்னுடைய பதற்றங்களை எல்லாம் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விட்டேன்.
Is there somebody I have not forgiven?
யாரையாவது நான் மன்னிக்காமல்
இருக்கிறேனா? Lord, I forgive that person.
ஆண்டவரே அவரை மன்னிக்கிறேன்.
Am I is there some attachment to earthly things?
பூமிக்குரிய காரியத்தில் ஈர்க்கப்பட்டிருக்கிறேனா?
Lord, I want to be free.
ஆண்டவரே விடுதலையாக விரும்புகிறேன்.
And I said,
நான் சொன்னேன்,
Lord,
ஆண்டவரே,
baptize me in the Holy Spirit and fire.
பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணும்.
And heal me.
என்னை சுகமாக்கும்.
The Lord did it.
ஆண்டவர் செய்தார்.
I've been living in Bangalore now for 34 years.
இப்போது 34 ஆண்டுகளாக அதே பெங்களூரிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
I've never had any asthma.
அதுக்குப்புறம் எனக்கு ஆஸ்துமா வரவில்லை.
God is a good God.
தேவன் நல்ல தேவன்.
So I'm not saying that I don't believe in healing.
ஆகவே நான் சுகமாக்குதலிலே விசுவாசம் இல்லை என்று நான் சொல்லவில்லை.
I believe God provides our material need, he heals our sicknesses.
அவர் நம்முடைய பொருளாதார தேவைகளை சந்திக்கிறார், நம்முடைய வியாதிகளை சுகமாக்குகிறார்.
But those are not the first things I sought.
ஆனால் நான் தேடின பிரதானமான காரியங்கள் அவைகள் அல்ல.
I wanted to become like Jesus.
நான் இயேசுவைப் போல மாற விரும்பினேன்.
I wanted to overcome every sin in my life.
என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவத்தையும் மேற்கொள்ள விரும்பினேன்.
I used to get discouraged and depressed so often.
அடிக்கடி நான் சோர்வடைந்து அதிரியப்பட்டுக் கொண்டிருந்தேன்.
Lord, I want to overcome that.
ஆண்டவரே இதை நான் ஜெயிக்க வேண்டும்.
Why?
ஏன்?
Because Jesus was never discouraged.
இயேசு ஒரு காலம் சோர்வடையவில்லை.
He was always full of joy.
அவர் எப்பொழுதும் சந்தோஷத்தினாலே நிரம்பினவராக
இருந்தார். Lord, I want to be like that.
ஆண்டவரே அதுபோல நான் இருக்க வேண்டும்.
And God helped me.
தேவன் எனக்கு உதவி செய்தார்.
I want to say to you from my own experience.
என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்.
If you are seeking first things first,
நீங்கள் முதலாவது காரியத்தை முதலாவது தேடினால்,
that means your greatest passion in your life is to become like Jesus.
உங்களுடைய வாழ்க்கையின் பெரிய ஒரு ஆசை இயேசுவைப் போல நான் மாற வேண்டும் என்று அவா இருக்குமானால்,
He will give you that.
அவர் அதையும் தருவார்.
He will also give you healing.
சுகத்தையும் தருவார்.
He will also give you material things.
பொருளாதார ஆசீர்வாதத்தையும் தருவார்.
And he will give you a ministry.
அதோடு கூட ஒரு ஊழியத்தை
தருவார். And he will give you an anointing.
அபிஷேகத்தை தருவார்.
And he will make you a blessing to every family on the face of the earth.
இந்த பூமியில் உள்ள எல்லா குடும்பங்களுக்கும் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார்.
The ones whom you meet.
நீங்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறீர்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார்.
So what is my message to you?
ஆகவே இன்று என்னுடைய செய்தி என்ன?
God will supply all your need.
தேவன் உங்கள் தேவையெல்லாம் சந்திப்பார்.
But put first things first.
ஆனா முதலாவது காரியத்தை முதலாவது வையுங்கள்.
Don't care for your dog first, care for your son.
முதலாவது உங்கள் நாய்க்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் மகனுக்காக கவலைப்படுங்கள்.
In other words,
இன்னொரு விதத்தில்,
care for your soul more than your body.
ஆத்மாவை கவலை உள்ளவர்களாக இருங்கள், சரீரத்தை காட்டிலும்.
Seek to be free from sin first.
முதலாவது பாவத்திலிருந்து விடுதலையாக முயற்சி செய்யுங்கள்.
Healing from sickness will follow after that.
அதற்கு பிறகு சரீர சுகம் அதை தொடர்ந்து வரும்.
Your material needs God will take care of.
உங்கள் பொருளாதார ஆஸ்திர தேவைகளை தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார்.
Seek with all your heart.
முழுகிறதோடு கூட தேவனை தேடுங்கள்.
Be free from the sins that are destroying your soul.
உங்களுடைய ஆத்துமாவை கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாக
கேளுங்கள். There's only one way to do it.
அதை செய்வதற்கு ஒரே ஒரு வழி மட்டுமே
உண்டு. Fill you with his Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று
கேளுங்கள். Set you on fire.
ஆண்டவரே அக்கினியாலே ஆண்டவரே நிரப்பும் என்று கேளுங்கள்.
And believe that he will do it.
அவர் அதை செய்வார் என்று நீங்கள் நம்புங்கள்.
Believe that God is more eager to do it than you are to receive it.
நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் காண்பிக்கிற வாஞ்சையை காட்டிலும் அதை கொடுப்பதற்கு அவர் அதிக வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer.
நம்முடைய எல்லாருடைய தலைகளும் ஜெபத்திலே வணங்கி இருக்கும் பொழுது,
I want to ask you in Jesus' name.
இயேசுவின் நாமத்தினாலே உங்களை கேட்கிறேன்.
To respond to whatever God spoke to you tonight.
தேவன் இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட பேசி இருக்கிறார், அதுக்கு கீழ்ப்படிய முடியாய் நான் கேட்கிறேன். ஆண்டவரே என்று சொல்லுங்கள்.
I open my whole heart to you.
ஆண்டவரே முழு இருதயத்தையும் உமக்கு திறக்கிறேன். ஆண்டவரே
forgive me for putting second things first.
ஆண்டவரே இரண்டாவது காரியங்களை நான் பிரதானமாய் வைத்து விட்டேனே, என்னை மன்னி
என்று கேளுங்கள். From today onwards.
இன்றிலிருந்து ஆண்டவரே
by the grace of God.
தேவனுடைய கிருபையினாலே
I am going to put first things first.
பிரதானமான காரியங்களை பிரதானமாய் முதலாய் வைக்க விரும்புகிறேன்.
Not just today.
இன்று மட்டுமல்ல
but for the rest of my life till Jesus comes.
எஞ்சியுள்ள என் வாழ்நாட்காலங்களில் இயேசு வரும் வரை அப்படி வைக்க விரும்புகிறேன்.
I have many needs in my life.
என்னுடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் உண்டு ஆண்டவரே.
Lord my spiritual needs are most important.
ஆனால் ஆண்டவரினுடைய ஆவிக்குரிய தேவைகள் தான் மிக முக்கியமானது.
Lord meet with me.
ஆண்டவரே என்னை சந்தியும்.
I believe you are eager to bless me.
ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பதற்கு நீர் மிகுந்த வாஞ்சை கொண்டவராய்
இருக்கிறீர்.
Spiritually, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்.
Physically,
சரீரப்பிரகாரமாக பொருளாதார ஆசீர்வாதங்கள்.
Ask God to free you from sin.
பாவத்திலிருந்து ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் என்று ஆண்டவரிடம்
கேளுங்கள். Ask God to free you from your debts.
உங்களை கடனிலிருந்து ஆண்டவரே விடுதலையாக்க முடியாய் கேளுங்கள்.
Ask God to heal you from your sicknesses.
உங்கள் வியாதிகளிலிருந்து விடுதலையாக்க முடியாய் கேளுங்கள் ஆண்டவரே.
He will do all three.
அவர் அந்த மூன்று காரியங்களும் செய்வார்.
But put first things first.
ஆனால் முதலாவது காரியங்களை முதலாவது வைத்து விடுங்கள்.
God is wants to do wonderful things for you.
உங்களுக்கு என்ற அற்புதமான காரியங்களை தேவன் செய்ய விரும்புகிறார்.
He wants to do miracles for you.
உங்களுக்கு என்ற அற்புதங்களை செய்ய விரும்புகிறார்.
But he wants you to seek freedom from sin first.
ஆனால் முதலாவதாக பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை தேட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Help us to be wise.
ஆண்டவரே
in the few days that are left for us before we leave this earth
இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பதாக எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நாட்களிலே நாங்கள் ஞானமுள்ளவர்களாக இருக்கட்டும்
many of us have been fooled by the devil long enough
ஆண்டவரே எங்களில் அநேகர் அநேக ஆண்டுகளாக பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு விட்டோம்
open our eyes today
இன்றைக்கு எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே
in Jesus name
இயேசுவின் நாமத்தில் பிதாவே
ஆமென்
ஆமென்